எதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. இன்றைய நம் ஒலிபரப்பில் மகிழ்வின் மந்திரம், வாரம் ஒரு அலசல் மற்றும் செய்திகள் இடம்பெறுகின்றன. மகிழ்வின் மந்திரம், திருமணம் மற்றும் குடும்பத்தின் ஆன்மீகம் முன்னுரை.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் அன்பின் மகிழ்வு திருத்தூது அறிவுரை மடலில் 9 பிரிவுகளில் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்வை மையப்படுத்தி கருத்துக்களை வெளியிட்டு இறுதியில் குடும்பங்களுக்காக திரு குடும்பத்திடம் இறைவேண்டல் செய்து அம்மடலை நிறைவு செய்துள்ளார். இறைவார்த்தையின் ஒளியில் குடும்பங்களின் அனுபவங்களும் சவால்களும், இயேசுவை நோக்கி பார்த்தல் குடும்பத்தின் அழைப்பு, திருமணத்தில் அன்பு, திருமண அன்பின் கனிகள், திருமணம் மற்றும் குடும்பம் பற்றிய மெய்ப்பு பணி அம்சங்கள், பிள்ளைகளுக்கு முதல் கல்விக்கூடம் குடும்பம், திருமண வாழ்வில் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் தம்பதியரோடு திரு அவையுடன் பயணித்தல், தெளிந்து தேர்ந்து மெய்ப்பு பணியாற்றல், அதில் கருணையை வெளிப்படுத்தல் போன்ற தலைப்புகளில் அம்மடலின் 8 பிரிவுகளில் உழைக்கியுள்ள திருத்தந்தை அதன் 9 இறுதி பிரிவில் திருமணம் மற்றும் குடும்பத்தின் ஆன்மீகம் பற்றி 314 பத்தி முதல் 325 பத்தி வரை விளக்கியுள்ளார்.
ஆன்மீகத்தின் சிறப்பு பண்புகள் குடும்ப வாழ்விலும் அதன் உறவுகளிலும் மிளிருகின்றன. உண்மையான குடும்ப வாழ்வில் அதன் அன்றாட போராட்டங்கள், துன்பங்கள் மற்றும் மகிழ்வுகளில் ஆண்டவரின் பிரசன்னம் இருக்கிறது. கிறிஸ்துவை மையமாக நினைத்து வாழ்கின்ற குடும்பத்தை அதன் வாழ்வு முழுவதும் அவர் ஒன்றித்திருக்க செய்வார் மற்றும் ஒளிரச் செய்வார். குடும்ப ஜபம் இயேசுவின் பாஸ்கா பேருண்மையை சிறப்பான முறையில் வெளிப்படுத்தும் மற்றும் உறுதிப்படுத்தும். திருமண தம்பதியர் தங்கள் வாழ்வு பயணத்தின் மூலம் அதன் ஆழமான அர்த்தத்தை உணர்வார்கள்.
இவை போன்ற கருத்துக்களை 9 பிரிவின் 12 பத்திகளில் திருத்தந்தை பதிவு செய்துள்ளார். வாரம் ஒரு அலசல், அழிவை தெரிவு செய்யாதே மனிதா, வெட்டப்பட்ட மரங்களால் வெப்பமானது புவிப்பந்து, துளிமழையும் நனைக்கவில்லை துயருண்ட விளைநிலத்தை, தொழிற்சாலை பெருக்கத்தினால் சுருங்கிப்போனது சுவாசக்காற்று, பாலத்தின் குப்பைகளால் பலியாகும் வனவிலங்கு பட்டியலோ நெடுந்தொடராய், ஓசோனில் ஓட்டையிட்டும் ஓயவில்லை மண்ணில் மாசோட்டம், தொழில்நுட்ப வளர்ச்சியென தொலைக்கின்றோம் இயற்கையினை, இழந்தபின் இயலுமா சுற்றுச்சூழலை சீரமைக்க. அன்பு இதயங்களே, ராம் மலர் என்ற வலைப்பக்கத்தில் சுற்றுச்சூழல் பற்றி இப்படி ஒரு கவிதை பதிவாகியிருந்தது. காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தால் கனமழை, வெள்ளம், புயல், காட்டுத்தீ, வறட்சி, கடுவெப்பம் என இயற்கை பேரிடர்களை மனித சமுதாயம் தொடர்ந்து சந்தித்து வருகின்றது. தலைநகர் சென்னையில் 2015 ஆண்டுக்குப் பின் மீண்டும் கனமழை, நகரின் முக்கிய தெருக்கள் தண்ணீரில் மிதக்கின்றன. காலநிலை மாற்றம் காரணமாக மும்பை, கொல்கத்தா, கொச்சி உள்ளிட்ட சில நகரங்களில் உள்ள கடற்கரை பகுதிகள் இன்னும் 9 ஆண்டுகளில் கடலுக்குள் மூழ்கும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
அன்பு இதயங்களே, ஐநா தலைமை பொதுச் செயலர் அந்தோனியோ குட்டரெஸ் அவர்கள் கூறியிருப்பது போல, மனிதகுலம் இயற்கை மீது தொடுக்கும் போரினால் இந்த பூமி கோளத்தின் ஏறத்தாழ 75 விழுக்காட்டு நிலப்பகுதி சேதமடைந்துள்ளது. ஏறத்தாழ 10 லட்சம் விலங்கு மற்றும் தாவர இன வகைகள் அழியும் ஆபத்தில் உள்ளன. வளிமண்டலத்தில் வெளியேற்றப்படும் கார்பனில் 1/3 பகுதியை உறிஞ்சும் பெருங்கடல்கள் மாசு அடைந்துள்ளன. இதனால் அவை காலநிலை மாற்றத்தை தடுக்க திறனற்று உள்ளன. மேலும் உலக அளவில் நடைபெற்று வரும் போர்கள் மற்றும் ஆயுதம் தாங்கிய வன்முறைகள் மட்டுமன்றி, நாடுகளில் இடம்பெறும் அரசியல் சார்ந்த வன்முறைகள், போராட்டங்கள், தெரு கலவரங்கள் போன்றவையும் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கின்றன. இவை காலநிலை மாற்றத்திற்கு கூடுதலாக உரமிடுகின்றன. இன்றும் உலகில் 30 மேற்பட்ட இடங்களில் போர்கள் இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறு ஐநாவின் வளர்ச்சி திட்ட அமைப்பு கூறியுள்ளது.
போர் என்றாலே அதில் மனித உயிர்கள் பலியாவது, காயமடைவது, நகரங்கள் மற்றும் வாழ்வாதாரங்கள் சேதமடைவது ஆகியவையே எப்போதும் பேசப்படுகின்றன. ஆனால் போர்களால் சுற்றுச்சூழல் பாதிப்படைவது பற்றி அதிகம் விளம்பரப்படுத்தப்படுவதில்லை. போர்களால் நீர்வளங்கள் மாசடைகின்றன, அறுவடைகள் எரிக்கப்படுகின்றன, காடுகள் அழிக்கப்படுகின்றன, மண்வளம் மாசடைகின்றது, இராணுவத்திற்காக விலங்குகள் கொல்லப்படுகின்றன. உலகில் கடந்த 60 ஆண்டுகளில் இடம்பெற்றுள்ள உள்நாட்டு போர்களில் ஏறத்தாழ 40 விழுக்காடு மரங்கள், வைரம், தங்கம், எண்ணெய், செழிப்பான நிலம், நீர்வளம் போன்ற உயர் மதிப்புடைய இயற்கை வளங்களை சுரண்டுவதற்காக இடம்பெற்றுள்ளன. போர்களால் இயற்கை வளங்கள் இரட்டிப்பாகவும் சேதமடைகின்றன. மேலும் இராணுவத்தால் புவி மாசடைவதையோ, அதனால் காலநிலையில் ஏற்படும் மாற்றத்தையோ, இராணுவத்திற்கு நாடுகள் செலவழிக்கும் தொகையை குறைக்க வேண்டும் என்பது பற்றியோ அதிகம் பேசப்படுவதில்லை என்ற ஆதங்கமும் பலரில் உள்ளது. எனவே காலநிலை மாற்றத்திற்கு எதிராய் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உலகத் தலைவர்களுக்கு பல நிலைகளில் இருந்தும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகின்றது.
இவ்வேளையில் காலநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் பிரச்சினைகள் பற்றி ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் வளர்ச்சி திட்ட அமைப்பு வெளியிட்டுள்ள ஒரு புதிய விழிப்புணர்வு வலைக்காட்சி அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அழிவை தேடிச் செல்லாதே மனிதா என்ற தலைப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த வலைக்காட்சியில் டைனசோர் என்ற உயிரினம் ஐநா அவையில் அத்துமீறி நுழைந்து உலகத் தலைவர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பது போன்று சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதில் டைனசோர் இவ்வாறு பேசுகின்றது.
Listen up, people. I know a thing or two about extinction. Going extinct is a bad thing. And driving yourselves extinct in 70 million years, that's the most ridiculous thing I've ever heard. At least we had an asteroid. What's your excuse?
மனிதர்களே, அழிவை தெரிவு செய்யாதீர்கள். அழிவை நோக்கி செயல்படுவது மிகவும் மோசமானது. 70 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாக எரிக்கல் விழுந்ததால் நாங்கள் அழிந்து போனோம். ஆனால் மனிதர்களே, நீங்கள் அழிவை தெரிவு செய்வதற்கு காரணம் என்ன? பணத்தால் நீங்கள் செய்கின்ற எல்லா செயல்களையும் ஒருமுறை சிந்தித்து பாருங்கள். உலகம் முழுவதும் மக்கள் வறுமையில் வாடுகிறார்கள். முழு இனத்தையும் அழிப்பதற்கு பணத்தை செலவிடுவதை விட அவர்களை காப்பாற்றுவதற்கு அதனை செலவிடுவது மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? ஆயினும் காலம் கடந்துவிடவில்லை. இன்னும் கூட நேரம் இருக்கின்றது. தவறுகளுக்கு காரணங்களையும் மன்னிப்புகளையும் சொல்வதை நிறுத்திவிட்டு மாற்றங்களை தொடங்குங்கள். உங்களது இனத்தை நீங்கள்தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்.
இவ்வாறு அந்த காணொளியில் டைனோசோர் கூறுகிறது.
Imagine if we had spent hundreds of billions per year subsidizing giant meteors. That's what you're doing right now. Think of all the other things you could do with that money.
தமிழகத்தின் திருவண்ணாமலை நகரைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயது சிறுமி வினிஷா உமாசங்கர் அவர்கள் சூரிய மின்சக்தியால் இயங்கும் துணிகளுக்கு இஸ்திரி போடும் நடமாடும் வண்டி ஒன்றை உருவாக்கியிருக்கின்றார். 40,000 ரூபாய் செலவில் இவர் உருவாக்கியுள்ள இஸ்திரி வண்டியில் அடுப்புக்கரியின் பயன்பாடு கட்டுப்படுத்தப்பட்டு சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுகின்றது. இதற்காக தேசிய மற்றும் பன்னாட்டு அளவிலும் விருதுகளை இவர் பெற்றுள்ளார். பிரிட்டன் இளவரசர் வில்லியம் அவர்கள் உருவாக்கி நடத்திய எர்த் ஷாட் என்னும் சுற்றுச்சூழல் தொடர்பான புதிய கண்டுபிடிப்பு போட்டியில் வினிஷா அவர்களும் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளார். இப்போட்டி சுற்றுச்சூழல் ஆஸ்கர் விருது என்றும் அழைக்கப்படுகின்றது. இளவரசர் வில்லியம் அவர்கள் COP 26 உலக மாநாட்டில் உரையாற்ற சிறுமி வினிஷா அவர்களுக்கு விடுத்த அழைப்பின் பேரில் இளவரசர் வில்லியம் அவர்கள் தலைமையில் அந்த மாநாட்டில் அனல் பறக்கும் உரை ஒன்றை ஆற்றி அவையோர் அனைவரையும் அந்த சிறுமி வியப்பில் ஆழ்த்தியுள்ளார்.
I'm not here to speak about the future. I am the future. In 2030, by when we must halve our carbon emissions, I'll be just 24 years old. By 2050, when we will assess whether net zero has been achieved or not, I'll be in my early 40s. And by 2100, hopefully still going strong at 94. The point is that...
உலகத் தலைவர்களே, மரியாதையுடன் உங்களுக்கு ஒன்றை கூற விளைகின்றேன். பழைய சிந்தனைகள் பழக்க வழக்கங்களை விட்டொழித்து புதிய சிந்தனையுடன் எங்களுடன் இணைந்து பணியாற்ற உங்களை அழைக்கின்றோம். வருங்காலத்தை கட்டி அமைப்பதில் கடந்த காலத்திலே நீங்கள் சிக்கிக் கொண்டாலும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்கப் போவதில்லை. பேசுவதை நிறுத்திவிட்டு செயலில் இறங்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். எங்களை நீங்கள் வழிநடத்த தவறினாலும் நாங்கள் முன்னின்று வழிநடத்துவோம். நீங்கள் தாமதப்படுத்தினாலும் நாங்கள் செயலில் இறங்குவோம். நீங்கள் கடந்த காலத்தை பற்றியே பேசிக் கொண்டிருந்தாலும் புதிய எதிர்காலத்தை நாங்கள் உருவாக்குவோம். எங்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லையெனில் அதற்காக பின்னர் வருந்துவீர்கள். நம் பொருளாதாரத்தை வாகன எரிபொருள், புகை மற்றும் சுற்றுச்சூழல் மாசினால் வளர்த்தெடுக்கக்கூடாது. புதிய எதிர்காலத்துக்கு புதிய பார்வை எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. எங்களுடைய புதிய கண்டுபிடிப்புகள், திட்டங்கள், தீர்வுகளை உங்களுடன் பகிர்ந்து உடன் பணியாற்ற தயாராக இருக்கின்றோம். வெற்று வாக்குறுதிகளை தந்து அவைகளை நிறைவேற்றாமல் போன தலைவர்கள் மீது என்னுடைய தலைமுறையினரில் ஏராளமானோர் கோபத்திலும் விரக்தியிலும் உள்ளனர். இப்படி கோபப்பட எல்லா காரணங்களும் இருந்தாலும் அதற்கு எனக்கு நேரமில்லை. ஏனெனில் நான் நேர்முறை சிந்தனை உள்ளவள், செயல்படவே விரும்புகின்றேன். நான் வெறும் இந்திய சிறுமி மட்டுமல்ல, இப்பூமி குளத்தின் சிறுமி என்று சொல்லிக் கொள்வதில் பெருமையடைகின்றேன்.
But I have no time for anger. I want to act. I am not just a girl from India. I am a girl from Earth. And I'm proud to be so. I'm also a student, innovator, environmentalist and entrepreneur.
அன்பு இதயங்களே, கிளாஸ்கோவில் கடந்த அக்டோபர் 31 தேதியிலிருந்து நடைபெற்று வரும் COP26 இருவார உலக மாநாட்டின் முதல் வாரத்தில் உலகத் தலைவர்கள் அறிவித்துள்ள சில தீர்மானங்கள் நம்பிக்கை அளிக்கின்றன. 100 மேற்பட்ட உலகத் தலைவர்கள் காடுகள் அழிவை தடுக்கவும், 2030 ஆண்டுக்குள் மீத்தேன் வாயு வெளியேற்றத்தை 30% குறைக்கவும் உறுதியளித்துள்ளனர். ஆனால் மீத்தேன் வாயுவை அதிகமாக வெளியிடும் சீனா, ரஷ்யா, இந்தியா ஆகிய நாடுகள் இதில் இணையவில்லை. காலநிலை மாற்றத்திற்கு பெருமளவில் காரணமான நிலக்கரியை கைவிடுவதாக அறிவித்திருக்கும் 40 மேற்பட்ட நாடுகள் அதனை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பில் உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ புதியதாக எந்த முதலீடுகளையும் மேற்கொள்ளப் போவதில்லை எனவும் இசைவு தெரிவித்துள்ளன. ஆயினும் நிலக்கரியை அதிகம் சார்ந்துள்ள ஆஸ்திரேலியா, சீனா, இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடு போன்றவை இசைவு தெரிவிக்கவில்லை. உலக அளவில் ஏறத்தாழ 40 அதாவது 130 டிரில்லியன் முதலீடுகளை வைத்திருக்கும் 450 நிறுவனங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தயாரிக்கும் தொழில்நுட்பத்திற்கு ஆதரவளிக்க உறுதியளித்துள்ளன.
ஏறத்தாழ 40,000 பேர் பங்கு பெறும் இந்த COP26 உலக மாநாட்டில் புதைப்படிம எரிபொருள் தொழிற்சாலைகளோடு தொடர்புடைய நிறுவனங்களின் பிரதிநிதிகளே அதிகமாக, அதாவது 503 பேர் கலந்து கொள்கின்றனர் எனவும், இந்த எரிபொருள்களுக்கு ஆண்டுக்கு 423 பில்லியன் மானியம் வழங்கப்படுகின்றது எனவும், 2019 ஆண்டில் மட்டும் உலக அளவில் 37 மின்சாரம் நிலக்கரியின் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. அன்பு இதயங்களே, மனிதருடைய வாழ்க்கை அவர் வாழ்கின்ற சூழலை பொறுத்து தீர்மானிக்கப்படுகின்றது. நல்ல சூழல் ஒரு மனிதனை மனிதனாக்குகின்றது. அதே சமயம் மாசடைந்த சூழல் மனிதனை நோயாளியாகவும் மன அழுத்தமிக்கவனாகவும் மாற்றுகின்றது. மனிதர் தான் வாழும் சூழலை பாதுகாத்து வாழும்போது அச்சூழல் அவருக்கு மட்டுமல்ல, அவர் வாழ்கின்ற சமுதாயம் முழுவதுமே நலமோடு வாழ உதவும். அழிவை தேடிச் செல்லாதே மனிதா என்ற உயிரினத்தின் வேண்டுகோளை நிறைவேற்ற உலகத் தலைவர்களை சார்ந்திருப்பதோடு நாம் தனிப்பட்ட மற்றும் குடும்ப வாழ்விலும் செயல்படுத்த முனைவோம்.
அழிவை தெரிவு செய்யாதே மனிதா. இந்த வாரம் ஓரலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
தங்களுக்கு மிகுதியாக இருப்பதை இறைவனுக்கு காணிக்கையாக வழங்கி பக்திமான்களைப் போல் நடிக்கும் மறைநூல் அறிஞர்களையும், தன்னிடம் இருப்பது அனைத்தையும் பிறருக்கு தெரியாமல் காணிக்கை பெட்டியில் போட்ட விதவை பெண்ணையும் ஒப்புமைப்படுத்தி இயேசு பேசுவதை விவரிக்கும் நற்செய்தி வாசகத்தை மையமாக வைத்து தன் ஞாயிறு நண்பகல் மூவேளை ஜெவுரையை வழங்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ். நவம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை அன்று வத்திக்கான் புனித பேதுரு வளாகத்தில் குழுமியிருந்த விசுவாசிகளுக்கு நண்பகல் மூவேளை ஜெவுரை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், எருசலேம் கோவிலுக்குள் அமர்ந்திருந்த இயேசு தொங்கல் ஆடை அணிந்து மக்கள் தங்களுக்கு வணக்கம் சொல்வதை எதிர்பார்க்கும் மறைநூல் அறிஞர்கள் தொழுகை கூடங்களிலும் விருந்துகளிலும் முதன்மையான இடத்தை பெற விரும்புவதையும், கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்வதையும் நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவது போல் நடிப்பதையும் பற்றி குறிப்பிட்டு அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு மக்களிடம் கேட்டதை காண்கின்றோம் என்றார். அதேவேளை காணிக்கை பெட்டியில் ஒரு கொதிராந்திற்கு இணையான இரண்டு காசுகளை போட்ட கைம்பெண்ணே அனைவரையும் விட மிகுதியாக போட்டார். ஏனெனில் இவர் தனக்கு இருந்தது அனைத்தையும் போட்டுவிட்டார் என இயேசு அப்பெண்ணை புகழ்வதையும் எடுத்துரைத்த திருத்தந்தை இன்றைய நற்செய்தியில் கோவிலில் காணிக்கை பெட்டியருகே அமர்ந்து இயேசு உற்று நோக்கிக் கொண்டிருந்தார் என்ற வாக்கியத்தை மையமாக வைத்து தன் மூவேளு ஜவுரையை வழங்கினார்.
ஆப்பிரிக்க கண்டத்தின் மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த ஓராண்டிற்கு மேலாக குறிப்பாக எத்தியோப்பியாவில் இடம்பெற்று வரும் மோதல்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் ஆழ்ந்த கவலையை வெளியிட்டார். ஆப்பிரிக்காவின் எத்தியோப்பியாவில் கடந்த ஓராண்டிற்கு மேலாக இடம்பெற்று வரும் மோதல்கள் குறித்து நவம்பர் 7 வழங்கிய மூவேளை ஜெபவுரையின் இறுதியில் தன் கவலையை வெளியிட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அப்பகுதியின் மோதல்களால் இடம்பெற்று வரும் உயிரிழப்புகள் மற்றும் மனிதகுல நெருக்கடி குறித்து மக்களின் கவனத்திற்கு அழைப்பு விடுத்தார். இந்த விண்ணப்பத்தை தொடர்ந்து சியேரா லியோன் நாட்டின் தலைநகர் ஃப்ரீ டவுனில் எரிசக்தி எண்ணெயை ஏற்றிச் சென்ற வாகனம் தீப்பற்றி வெடித்ததில் உயிரிழந்தோருக்கு தன் ஜபங்களை சமர்ப்பிப்பதாகவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெரிவித்தார்.
1936 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குழந்தையாக இருந்தபோது அவருக்கு திருமுழுக்கு வழங்கிய சலேசிய சபை அருள்பணி என்ரிகோ பொட்சோலி அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல் திருத்தந்தையின் அணிந்துரையுடன் இவ்வாரத்தில் வெளியிடப்பட உள்ளது. திருத்தந்தையை ஒரு கிறிஸ்தவர் ஆக்கினேன் என்ற தலைப்பில் வெளியிடப்படவிருக்கும் இந்த நூலுக்கு அணிந்துரை எழுதியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனக்கு திருமுழுக்கு வழங்கியது மட்டுமல்ல தான் இயேசுபை நவ துறவரத்தில் சேர்வதிலும் அருள்பணி என்றிக்கோ பொற்சொலி காட்டிய ஆர்வத்தை விவரித்துள்ளார்.
வத்திக்கான் நாட்டிற்கும் சுவிட்சர்லாந்து நாட்டிற்கும் இடையே தூதரக உறவுகள் புதுப்பிக்கப்பட்டு 100 நிறைவுற்றுள்ளதையொட்டி திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் அந்நாட்டில் 3 பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். சுவிட்சர்லாந்து நாட்டின் துணை அரசுத் தலைவர் மற்றும் வெளிநாட்டுத்துறையின் அமைச்சர் ஆகியோர் விடுத்த அழைப்பை ஏற்று அந்நாட்டிற்கு சென்ற கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் ஐன்சிதெல்ன் என்ற நகரில் புனித பெனடிக்ட் துறவு சபையினரால் நிறுவப்பட்டுள்ள மரியன்னை திருத்தலத்தில் நவம்பர் 7 இந்ஞாயிறன்று சிறப்பு திருப்பலி ஆற்றினார். 100 நிறைவை ஒட்டி தான் மேற்கொண்டுள்ள பயணம் சுவிட்சர்லாந்தில் புகழ்பெற்ற கருநிறை அன்னையின் திருத்தலத்தில் ஆரம்பமானது குறித்து கர்தினால் பரோலின் அவர்கள் தன் மகிழ்வை வெளியிட்டார். 1586 முதல் வத்திக்கானுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையே நிலவி வந்த உறவுகள் 1873 தடைப்பட்டன என்பதும் பின்னர் அந்த இரு நாடுகளுக்கும் இடையே 1920 தூதரக உறவுகள் புதுப்பிக்கப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கன.
கிரேக்க நாட்டிற்கும் திருப்பிடத்திற்கும் இடையே முழு அரசியல் தொடர்பு உருவாக்கப்பட்டதன் 40 நிறைவை சிறப்பிக்கும் விதமாக வத்திக்கானில் கிரேக்க கலைகளின் கண்காட்சி ஒன்று நவம்பர் 8 திங்கள் மாலையில் திறக்கப்பட உள்ளது. கிரேக்க நாடும் வத்திக்கானும் அரசியல் தூதுவர்களை தங்களுக்கிடையே நியமித்ததன் 40 நிறைவு மற்றும் 1821 கிரேக்கத்தில் இடம்பெற்ற மறுமலர்ச்சிக்கான போராட்டத்தின் 200 நிறைவு ஆகியவைகளை சிறப்பிக்கும் விதமாக திருப்பிடத்திற்கான கிரேக்க தூதரகத்தால் வத்திக்கானில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த ஓவிய கண்காட்சியில் 66 ஓவியங்கள் பார்வைக்கு வைக்கப்பட உள்ளன.
கத்தோலிக்க காரிதாஸ் அமைப்பின் உதவியோடு பங்களாதேஷ் நாட்டில் சணல் கைவினைப் பொருட்களை உருவாக்கும் நிறுவனத்திற்கு அந்நாட்டு அரசுத் தலைவரின் தொழில் முன்னேற்ற விருது ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், பொருளாதாரத்திற்கு உதவுதல் என்ற அடிப்படையில் 6 பிரிவுகளின் கீழ் தொழில் அமைப்புகளுக்கு கடந்த வாரத்தில் விருதுகள் வழங்கப்பட்ட வேளையில் காரிதாஸ் உதவி பெறும் சணல் கைவினைப் பொருள் உற்பத்தி அமைப்பிற்கு குடிசைத் தொழில் என்ற பிரிவின் கீழ் அரசுத் தலைவரின் விருது வழங்கப்பட்டுள்ளது. 2017 இதே விருதை பெற்றுள்ள இந்த COR சணல் நிறுவனம் சணல் பைகள், கூடைகள், வாழ்த்து அட்டைகள், தோட்ட உபகரணங்கள், குடைத்தாங்கிகள், கிறிஸ்துமஸ் மரங்கள், இசைக்கருவிகள் போன்ற பல்வேறு பொருட்களை தயாரித்து வேலைவாய்ப்பிலும் பொருளாதார முன்னேற்றத்திலும் உதவி வருகின்றது.
இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.